இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-3-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு ரட்சிப்பு வைக்கப்பட்டுள்ளது. சால்வேஷன் இஸ் லேட். உங்களுக்காகவும் எனக்காகவும் 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே ரட்சிப்பை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்முடைய பாவத்தின் விலையை ஒருவர் கொடுத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? நாம் இந்த உலகத்தில் வளரும் பொழுது பாவம் செய்வோம் என்பதற்காகவே நம்முடைய பாவங்களுக்காக ஒருவர் முன்பதாகவே இரத்தத்தை சிந்தியிருக்கிறார், அது தெரியுமா? ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று உங்களுக்காக இரட்சிப்பு வைக்கப்பட்டுள்ளது. ஆண்டவர் அந்த இரட்சிப்பை வைத்திருக்கிறார். எதிலிருந்து ரட்சிப்பு? பாவத்திலிருந்து ரட்சிப்பு. எதிலிருந்து ரட்சிப்பு? நித்திய மரணத்திலிருந்து ரட்சிப்பு. எதிலிருந்து ரட்சிப்பு? இந்த உலகத்தில் உள்ள சாபத்திலிருந்து ரட்சிப்பு, வியாதியிலிருந்து ரட்சிப்பு. இவை அனைத்திலும் இருந்து நம்மை ரட்சிக்கும்படி இரட்சகர் ரட்சிப்பை இந்த உலகத்தில் நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே வைத்திருக்கிறார். ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று அந்த ரட்சிப்பை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அந்த இரட்சகரை குறித்து தெரிந்திருக்கிறீர்களா? அந்த இரட்சிப்பை நீங்கள் பெற்று கொண்டவர்களாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்களா? இன்று நாம் அதை குறித்து தான் அதிகமாக தியானிக்க போகின்றோம். நிச்சயமாகவே இன்றைக்குரிய செய்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழ எல்லா மனிதர்களுக்கும் இரட்சிப்பு அவசியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் யாரு வேண்டுனாலும் இருக்கலாம். பணக்காரர்கள் இருக்கலாம், ஏழைகள் இருக்கலாம், விவசாயிகள் இருக்கலாம், அல்லது எந்த தொழில் செய்யக்கூடியவர்களானும் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் இரட்சிப்பு என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. இரட்சிப்பு இல்லை என்றால் நிச்சயமாகவே வாழ்க்கை மிக கடினமாக காணப்படும், கஷ்டமாக காணப்படும். ஆகையால் அந்த இரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் வைத்திருக்கிறார். அந்த இரட்சிப்பை நாம் வேதத்திலிருந்து பார்த்து நாம் அதை குறித்து தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அதை நம்முடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாக பற்றி கொள்ளப் போகின்றோம். நாம் ஜபசிந்தையோடு கூட இந்த செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரோமர் 10:9 பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். முதல் காரியம் என்னன்னு சொல்லி பாக்குறப்ப, இயேசு கிறிஸ்துவ வாயினால அறிக்கையிட்டு அவரை தேவன் மரித்தோர்லேருந்து எழுப்பினார் அப்படின்றத நீ முதல்ல விசுவாசிக்கணுமா? இதையா நான் விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர் என்பதை நம்ம விசுவாசிக்கணும். ரெண்டாவது, இந்த பூமியில அவர் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதை நான் விசுவாசிக்கணும். மூன்றாவது, அவர் என்னுடைய பாவங்களுக்காக இந்த பூமியில் மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்கணும். நான்காவது, மரித்த அவர் அப்படியே இல்லை, மூன்றாவது நாள் உயிர்த்து எழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கணும். ஐந்தாவது, உயிர்த்து எழுந்த இரட்சகர் அவர் பரலோகத்திற்கு சென்றார் என்பதை நான் விசுவாசிக்கணும். இந்த ஐந்து காரியங்களை நான் விசுவாசிக்கணும். இந்த ஐந்து விசுவாசம் என் வாழ்க்கையில காணப்படணும். அப்ப இந்த இரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஐந்து காரியத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஐந்து காரியத்தை நான் புரிந்து கொள்ளும் பொழுது இரட்சகரை குறித்து நான் புரிந்து கொள்கின்றேன். அவர் எனக்காக வைத்த அந்த இரட்சிப்பின் திட்டத்தை புரிந்து கொள்கின்றேன். அவர் எனக்காக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த இரட்சிப்பை நான் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் புரிந்து கொள்கின்றேன். இரட்சகர் இரட்சிப்பு எனும் திட்டத்தை வைத்திருக்கார், இரட்சிப்பை வைத்திருக்கார், உண்மைதான். ஆனால் அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதையும் ஆண்டவர் வேதாகமத்திலே வைத்திருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன், பத்தாம் வசனத்தை. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கிறிஸ்துவ நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னா உங்க இருதயத்துல நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். அப்ப உங்க வாழ்க்கையில எது உண்டாகும்? நீதி உண்டாகும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து நடந்த அந்த நீதியின் பாதையில், அந்த நல்ல பாதையில், அந்த பரிசுத்தமான பாதையில் நீங்களும் நடப்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் அதுக்காக ரட்சிப்பை வச்சிருக்கிறார். ரட்சிப்பு என்றால் என்ன? ஒரு மனுஷன் பாவத்தில் தவித்து கொண்டிருக்கிறான், அவனை ரட்சிக்க ஒரு ரட்சகர் தேவைப்படுகின்றது. பாவம் என்பதை விட ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சிக்கி கொண்டிருக்கிறான். பாவ பிரச்சனை ஒரு புறம், கடன் பிரச்சனை ஒரு புறம், வியாதி பிரச்சனை ஒரு புறம், பெண்களினிடம் இருந்து வரக்கூடிய பிரச்சனை, ஆண்களிடம் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் போன்ற எல்லாவித பிரச்சனையிலும் ஒரு மனிதன் இந்த பாவ உலகத்தில் சிக்கி கொண்டிருக்கிறான். ஆகையால் இந்த பாவ உலகத்தில் அவனுக்கு கை கொடுத்து அந்த பாவ உலகத்தை விட்டு வெளியே அழைத்து அந்த பரலோகத்திற்கு ஒருவர் அழைத்து செல்ல இருக்கிறார். அப்ப அந்த இரட்சகர் தான் நம்ம வாழ்க்கையில இரட்சிப்பை கொடுக்க போகின்றார். அப்ப அந்த இரட்சகரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இரட்சகரை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்குவார் என்று நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகம் நிரந்தரமானது கிடையாது. இந்த உலகத்துல நம்முடைய பிரச்சனைகளும் நிரந்தரமானது கிடையாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோடான கோடி பணமும் நிரந்தரமான நிச்சயமா நிரந்தரம் கிடையாது. எத்தனையோ கோடீஸ்வரங்க ஒரே நாள்ல அவங்க ஏழையானதை நம்ம பார்க்கிறோம். ஏழையா இருந்தவங்க ஒரே நாள்ல பணக்காரங்கானதையும் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் அழகாய் வைத்திருந்தவர்கள் திடீரென்று ஒரு வியாதி வந்தவொடனே அவங்க உடல் ஆரோக்கியம் போனதையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப இன்னைக்கு இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை நாங்கள் முதல்ல நினைக்கணும். நீங்க அதை நினைத்தால் மாத்திரமே இரட்சகரை தேடுவதற்கான பாதை உங்களுக்கு உண்டாகும். அதாவது நாம் இந்த உலகத்தில் எது நிலையோ அதை தேடணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரும். இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, எது அழிந்து கொண்டு இருக்கிறதோ, எது அழிகின்ற ஒரு காரியமா இருக்குதோ அதை தான் தேடிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா பெண்ணை தேடி செல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க, பொண்ணை தேடி செல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க, மண்ணை தேடி செல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க, பணத்தை தேடி செல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு இந்த உலகத்துல எது அழியுதோ அதை தான் தேடிட்டு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு மனுஷங்க. அப்படி போயிட்டு இருக்கப்ப அதனுடைய முடிவு என்ன? அவங்க வாழ்க்கையில அவங்க நினைச்சதை பெற்றுக்கொண்டாங்கள் என்றால் நிச்சயமா ஒரு சிலர் அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், ஒரு சிலர் பெறாமல் இருக்கிறார்கள். சரி, பெற்றுக்கொண்டவர்களை குறித்து நாம் பேசலாமே. ஒரு நபரோ, ஒரு வாலிபனோ அல்லது ஒரு வாலிப பெண்ணோ ஒரு நபரை அதிகமாக நேசித்து திருமணம் செய்து கொள்கின்றார்கள். எப்படியோ காதலித்து அவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றோர்களை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டார்கள். சரி, திருமணத்துக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? ஒரு சிலருக்கு நன்றாக திருமண வாழ்க்கை அமைகின்றது, ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு அந்த வாழ்க்கை கசப்பாக மாறிவிடுகின்றது. உதாரணத்திற்கு, எந்த வயதில் திருமணம் செய்யக்கூடாதோ அந்த வயதில் திருமணம் செய்து கொள்கின்றார்கள். அவ்வாறு செய்த நிமித்தமாக அவங்க வாழ்க்கையில் ஒழுங்காக படிக்க வேண்டிய படிப்பை படிக்கல. நல்ல வேலைக்கு போயிருந்திருப்பாங்க, நல்லா படிச்சிருந்தா, அதனால அவங்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கல. அப்போ திருமணத்துக்கு பிறகு ரெண்டு பேருக்குமே சரியான வேலை கிடைக்கல. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிடைத்த வேலைக்கு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், குடும்பத்தில் கஷ்டம், பிரச்சனை, கவலைகள். அப்போ இந்த காரியம் அவங்க வாழ்க்கையில் வரத்துக்கு அவங்க தான் முதன்மையான ஒரு காரணமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். அப்போ வேதம் சொல்லுது, உன் வாழ்க்கையை நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போ உன் வாழ்க்கையை நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறப்ப அவர் உன்னை சரியான பாதையில் நடத்துகின்றார். அப்போ உன் வாழ்க்கையில் நீ சரியான பாதையில் நடத்தணுன்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார், இதை கொடுக்குறார். ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோன்னு சொன்னால், மனித உணர்வுகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது ஒரு நாள் நம்மை விட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. சரி, இரண்டாவது, இப்போ நம்ம ஒரு உறவுகளை குறித்து பார்த்தோம். இதே மாதிரி தான் எல்லா உறவுகளும் அவ்வளோதான். நம்ம பெற்றோர்களை அதிகமாக நேசிக்கிறோம், நேசிக்க வேண்டாம்னு நான் சொல்ல, நேசிக்கணும், நிச்சயமாக நேசிக்கணும், வேதாதான் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு பெற்றோர்களை அதிகமாக நேசிச்சு நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, ஆண்டவருக்கு தர வேண்டிய நேரத்தை தரதில்லை. அல்லது பெற்றோர்களை அதிகமாக நேசிக்கிறோம், ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோன்னு சொன்னா, அவங்க வயதாக என்ன பண்ணிடுறோம்னு சொன்னா, அந்த அன்பு நம்மை விட்டு கடந்து போகக்கூடியதா இருக்குது. இவங்களுக்கு வயசாயிருச்சு. ஏன்னா சின்ன பையனா இருக்கிறப்ப, சின்ன பொண்ணா இருக்கிறப்ப அப்பா தான் எனக்கு ஹீரோ, அம்மா தான் எனக்கு ஹீரோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க பசங்க. ஆனா அவங்க வளர வளர, அப்பாவை விட வளரப்ப, அம்மாவை விட வளர்றப்ப, ஞானத்தில் வளர்றப்ப, படிப்பில் அவங்கள விட அதிகமாக படிக்கிறப்ப என்ன நினைக்கிறோம், அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. சில நேரங்களில் நண்பர்களிடம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு கூட சில பிள்ளைகள் அவங்க கூச்சப்படுறத பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி இந்த உலகத்தில் எல்லா அன்பும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது, எல்லாமே அழிந்து போய்விடும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம், மறைஞ்சிரும். நண்பர்கள் அன்பாக இருக்கட்டும், எல்லா அன்புக்குமே ஒரு லிமிட்னு ஒன்று வந்துடுங்க. அது எல்லா அன்புக்கும் வரும். எவ்வளவு ஒரு பிராண சிநேகிதனாக இருந்தால் கூட திருமணத்துக்கு பிறகு என்ன ஆயிடுதுங்க, அந்த இடத்துல அந்த உறவில் ஒரு டிஸ்டன்ஸ் வரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடிகின்றது. திருமண வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப, திருமணம் ஆகி ஒரு 6 மாதம் அல்லது 1 வருஷம் சந்தோஷமாக இருப்போம். ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையை வளர்க்கணும், அந்த குழந்தைக்காக ஓடணும், சம்பாதிக்கணுன்றப்ப ரெண்டு பேருக்குள்ள நிறைய வாக்குவாதங்கள், சண்டைகள், நீ பார்த்துக்க, நான் பார்த்துக்க, நீ கம்மியாக சம்பாதிக்கிற, நான் கம்மியாக சம்பாதிக்கிற, இல்லை நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு சண்டை. அப்போ இந்த எல்லா உறவுகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு என்ன ஆயிரும்னு சொன்னால், அச்சா இவ்வளவுதானான்னு ஆயிரும். அப்போ ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னால், இந்த உலகத்திலிருந்து நம்ம ரட்சிக்கிறதுக்கு அவர் ஒரு புதிய பரலோகத்தை உருவாக்கிட்டு இருக்கிறார். யோவான் 14 அதிகாரத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாகவும். அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னா, அந்த உலகத்தில் அவ்வளவு கஷ்டம் இருக்குது, அவ்வளவு துன்பம் இருக்குது, அவ்வளவு வியாதி இருக்குது, அவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குது. அவர் சொல்கிறாரு, உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக, நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க. அவர் சொல்கிற முதல் வார்த்தை, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னை நம்புங்க, என்னை விசுவாசிங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நான் மாற்றுவன்றதை விசுவாசிங்க, பிதாவின் இடத்தில் விசுவாசமாக இருங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஏன் பிதாவை சொல்கிறாருன்னா, பிதாவும் அவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அப்படின்னா பிதா அனுப்பிதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அப்போ பிதாவானவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், உங்களுக்காகவும் எனக்காகவும் பரலோகத்தில் ஒரு பெரிய இடத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். கிறிஸ்து சொல்கிறாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படின்னா அவர் நிறைய வீடு கட்டி வச்சிருக்கிறார் உங்களுக்காக. ஒருவேளை அப்படி இல்லைன்னு சொன்னால், நான் போய் உங்களுக்காக இன்னும் அதை ஆயத்தப்படுத்துறேன்றார். அப்படின்னா பரலோகத்தில் உங்களுக்கு பாவமில்லாத ஒரு வீடு, பாவமில்லாத ஒரு இடம், நோயில்லாத ஒரு இடம் ஆண்டவர் ஆயத்தமாக வச்சிருக்கிறார். இப்போ இன்றைக்கி நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், ரட்சகர் எனக்காக வைத்த அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் அதை பெறல அப்படின்னு சொன்னால், என்னை காட்டிலும் ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது என்று பார்க்கின்றோம். சரி, இந்த ரட்சிப்புக்கு யார் அஸ்திவாரம் போட்டாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து தான் அஸ்திவாரம் போட்டாருங்க. அவர் அஸ்திவாரம் போட்டதுனால இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அந்த ரட்சிப்பை நோக்கி சென்று கொண்டு இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் கேள்வி என்னன்னா, ரட்சிப்பை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறதா? நம்ம வாழ்க்கையில் ரட்சிப்பை அடையத்தக்கதான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்றத தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ரட்சிப்பு இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வாசிக்கலாம் 1 Corinthians 3:11 நம்ம வாசிக்கலாம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இந்த வசனம் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னா, ரட்சிப்பு முன்பதாகவே நமக்காக வைக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். அதனுடைய அஸ்திவாரம் யாருன்னு கேட்டீங்களா? கிறிஸ்து தான். அப்ப அந்த அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில நீங்க பற்றி கொள்ளணும். அவர் சொல்றாரு இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இங்க ஆண்டவர் கரெக்டா தெளிவா அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். அப்படின்னா உன் வாழ்க்கையில நீ செஞ்ச பாவத்துக்கு நிச்சயமா நீ மறிக்க வேண்டியது இருக்குது. உண்மைதான், இந்த உலகத்துல பிறந்த எல்லாரும் நீங்க மறிக்க வேண்டியதா இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க செஞ்ச பாவத்தினால. ஆனா நான் உங்களுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, என்னால அந்த பாவத்திலிருந்து உங்களை, அந்த மரணத்திலிருந்து உங்களை உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்ற. முதலாவது பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை கொண்டு வரார். அப்ப இந்த சரீரம் பாவமா இருக்குது, இந்த சரீரம் பாவமா இருக்கிறதுனால இந்த சரீரம் மரிக்க வேண்டியதா இருக்குது. அப்ப நம்ம மரணத்தை சந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனால் இந்த பாவமான சரீரத்தை நம்ம மண்ணில் புதைக்கிறோம், உண்மைதான். ஆனால் நம்முடைய ஆத்மா, நம்மளுடைய ஆவி, நம்முடைய பலன், நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை அனைத்தையும் நம் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, கிறிஸ்துவுடைய பாதையில் நாம் நடக்கும் பொழுது, இந்த பாவமான சரீரம் மண்ணில் மரித்தாலும் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய இரண்டாவது வருகையில நம்ம உயிர் பெற்று எழுவோம். ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய இரண்டாவது வருகையில நாம உயிர் பெற்று எழுவோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதைதான் ஆண்டவர் ரட்சிப்பு எனும் அடித்தளத்தை அவர் முன்பதாகவே போட்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, இந்த உலகத்துல ஆண்டவர் என்னை மீட்க வேணும், என் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணும், என் கண்ணீரெல்லாம் அவர் போக்கணும் அப்படின்னு சொல்லி அநேகர்கள் இந்த உலகத்துக்குரிய காரியத்துல வைக்கிறாங்க. உண்மைதான், ஆண்டவர் நிச்சயமா அந்த உலகத்துல உங்களை ரட்சிக்க அவர் எல்லா காரியமும் செஞ்சுட்டு தான் இருக்கிறார். உங்க கண்ணீரை துடைக்க அவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறார். ஆனா இந்த உலகத்துல தீய சக்தியும் இருக்குது, அதாவது சாத்தானும் இருக்கிறான், அதாவது லூசிஃபரும் அவனுடைய தேவதூதர்களும் இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவங்களால் முடிந்ததை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி நீங்க கேட்கலாம், ஏன், அவங்கள விட தேவன் பெரியவர் தானே, வல்லமை உள்ளவர் தானே, அவங்கள அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு கேட்கலாம். நிச்சயமாய் இயேசு கிறிஸ்துவால கண்ட்ரோல் பண்ண முடியும், தேவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா அது ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, அவனவன் தன் தன் பாவத்தின் நிமித்தமாக அவன் சிக்கப்படுகின்றான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படின்னா இன்னைக்கு சாத்தானும் உங்ககிட்ட பேசுறான், ஏசு கிறிஸ்து உங்ககிட்ட பேசுறாரு. அப்ப இன்னைக்கு சாத்தா உங்க கூட பேசுறானே தவிர, அவன் அந்த பாவத்தை அவன் உங்களை வற்புறுத்தி செய்ய வைக்க அவனால முடியாது. அதாவது அந்த பாவத்தை நீங்க செய்யறீங்க அப்படின்னா, அது நீங்க சுய நினைவோட செய்யறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாவம் செய்யறதுக்கு அவன் தூண்டி விடுவான், பாவத்தின் இச்சைகளை காண்பிப்பான், பாவத்தின் இன்பங்களை காண்பிப்பான். ஆனா நீங்க தேர்வு செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போறீங்களா அல்லது சாத்தானுடைய வார்த்தையை கேட்க போறீங்களா. அப்ப நம்ம எப்ப சாத்தானுடைய வார்த்தையை கேட்கின்றோமோ, அதனுடைய விளைவை நாம் சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் நினைத்தால் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனாலும் அப்படி அவர் கண்ட்ரோல் பண்ணாருன்னா, அவர் நிச்சயமாகவே நம்மை சுய அந்த சுதந்திரத்தோடு அவர் படைக்கவில்லை என்று ஆகிவிடும். ஆகையால் தான் ஆண்டவர் வந்து அநேக நேரங்களில் நாம்ளே அவரை தேடணும்னு நினைக்கிறார், அவரோட நம்ம வரணும்னு நினைக்கிறார். நிச்சயமாக அவர் நம்ம சுற்றி இருக்கிறார், நம்ம கூட தான் இருக்கிற, கூப்பிட்டு இருக்கிறார். ஆனாலும் நம்ம வர வரைக்கும் அவர் காத்துட்டு இருக்கார். நாம் வராமல் அவர் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியாது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ இந்த ரட்சகர் என்ன வச்சிருக்காரு, இந்த ரட்சிப்புன்றதை ஏன் வச்சிருக்காருன்னா, இந்த உலகத்தில் முதல் உனக்கு என்ன தேவை அப்படின்னா, பாவத்திலிருந்து உனக்கு மீட்பு, பாவத்திலிருந்து மீட்பு, அதாவது சாத்தானுடைய பிடியிலிருந்து மீட்பு, கெட்ட குணங்கள்லிருந்து மீட்பு. அப்ப இதுல ஆண்டவர் உனக்கு என்ன பண்றாருன்னா, முதல்ல ஒரு மீட்பை கொடுக்கறாரு, அதுக்கு அடுத்து இந்த பாவமான சரீரம் மண்ணுல மறைந்து மங்கி போயிடும். அப்ப ஆண்டவர் வரப்ப என் பேரை சொல்லி கூப்பிடுவார். அப்படி கூப்பிடுறப்ப இந்த மங்கி போன சரீரம் மண்ணோட மண்ணாயிரும். ஆண்டவர் கூப்பிட்ட உடனே அந்த சரீரம், புது சரீரம் என்ன ஆகும்னு சொன்னா, எனக்கு உருவாகும், அது பரிசுத்தமான சரீரமாக காணப்படும். அப்ப என்னாகன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த பரிசுத்தமான சரீரத்தோடு தான் நம்ம பரலோகத்துக்கு கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கின்றோம். இதற்கு இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாமே, 12 மேல்
ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332331. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.
நீங்கள்